எத்தனை வருஷ காலமாய் எங்களோடு கூட வருகிற எங்கள் ஆண்டவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோமப்பா, உங்களை கனம் பண்ணுகிறோம், உங்களுக்கு நாங்கள் கனத்தை கொண்டு வருகிறோம், உங்களை நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாள் முழுதும் உமக்கு நன்றி சொல்கிறோ, இந்த நாள் முழுது உமக்கு நன்றி சொல்கிறமையா, உங்களை துதிக்கிறோம் கர்த்தாவே, உங்களை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஒருவரா எங்களை வாழ வைத்தீரே, ஒருவரா எங்களை நடத்தி வருகிறீரே, ஒருவராய் அற்புதத்தை செய்தீரே, ஒருவரா எங்களை அதிசயத்தை செய்தீரே, ஒருவரா எங்களுக்கு அகாரம் தந்தீரே. அதை நினைத்து 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 இந்த நாளிலே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். கரங்களை தட்டி எல்லோரும் உற்சாகம். அந்த தேவனை, அந்த ஆண்டவர் என்னையும் உன்னையும் குடும்பத்தையும் வாழ வைத்திருக்கிற அந்த தேவனை நினைத்துக்கோ. எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நடத்துவீராக. உங்களுடைய கரத்துக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நசரேனாய் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள், எத்தனை பேர் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகம் எமக்கு மகிழ்ச்சி எப்பொழுதும். ஆமேன், ஹல்லேலூயா. கடந்த முறை நான் செய்தியை கொடுத்த பொழுது தேவனுக்கு நாம் கீழ்ப்படுதலோடு கூடிய ஆசீர்வாதம் என்று சொல்லி நான் பேசினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அவன் எல்லா வார்த்தைகளுக்கும் எனக்கு கீழ்ப்படிந்திருந்தபடியினால் அவனையும் அவன் சந்ததிகளையும் எல்லா சந்ததியையும் அவன் சந்ததிக்குள்ளாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானத்தை எடுத்த பொழுது நடந்த ரெண்டு அற்புதமான காரியம், ஒன்று வானம் திறந்தது, அடுத்தது பரிசுத்தாவியானவர் அங்கிருந்து இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு முன்பாக தேவன் உன்னதமான ஆண்டவர் தன்னை கீழ்ப்படிய கொடுத்த பொழுது பரலோகம் திறந்தது. ஹல்லேலூயா. தேவன் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவர் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டார். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எப்பொழுது நாம் கீழ்ப்படுகிற பொழுது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது, ஹல்லேலூயா. தேவ மனுஷனுடைய வார்த்தையிலே நாம் நடக்கிற பொழுது ஒன்று நடக்கிறது, நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. உலகம் ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிறது, தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிறார்கள். ஆனால் ரகசியம் என்னவெனில், நாம் தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டு ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த நாளில் நான் முடிக்கிற பொழுது நாகம்மானுடைய கதையை நான் பார்த்து அன்றைக்கு நான் முடித்த சம்பவமாக இருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். அதுல இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, அதை நான் தொடர்ந்து பார்க்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 10ல இருந்து வாசிங்கள். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம்.
அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை உறவு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு,
அது அப்படியே இருக்கட்டும், திருப்பிக் கொள்கிற 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9-14 வசனம் வரைக்கும் வாசிங்கள். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து வாசிங்கள். ஹல்லேலூயா.
இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன் நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி உண்டோ என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் இரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில் நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் ஜோர்டானில் ஏழுதரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபங்கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் இல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்வாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பினான்.
அல்லேலூயா. இங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு படைத்தலைவன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ மனுஷனை தேடி வந்து அவன் சுகம் பெற வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அல்லேலூயா, நான் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசனிடத்தில் வந்து நின்ற பொழுது அந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறான், நீ ஏழு தடவை ஸ்தானம் பண்ண வேண்டும். எத்தனை தடவை? ஏழு தடவை. நான் சொல்லுகிற நதியில நீ ஸ்தானம் பண்ண வேண்டும். இதுதான் மருந்து, இதுதான் ஆசீர்வாதத்திற்கு வழி. ஆகையினாலே அந்த மனுஷன் அதை சொன்ன பொழுது நாகமா என்ன சொல்றான் தெரியுமா? அவன் கோபம் அடைஞ்சிட்டான். ஒரே கோபம். என்ன, எத்தனை நதிகள் என் தேசத்துல இருக்கிறது, அதை விட வரவைப்பே பிழைத்து விட்டதே. நான் ஒரு படைத்தலைவன் அல்லவா? நான் ஒரு பெரிய மனுஷன் அல்லவா? என்ன ஒரு மனிதன் வந்து எப்படி வரவைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மனுஷன் அந்த இடத்தை விட்டு போவதற்கு ஆயத்தம். ஹல்லேலூயா. அநேக ஆசீர்வாதங்கள் நாம் கீழ்ப்படியாததன் நிமித்தம் எங்களை விட்டு அகன்று போகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதல்ல, ஊழியருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதல்ல. இன்றைக்கு இதனுடைய முன்பகுதி கேள்வி பார்த்தோம். அநேக தடவைகள் நமக்கு நன்மையாக இருக்கிறபடியினால் நாம் கீழ்ப்படிய வேண்டியவைகளில் கீழ்ப்படிவதல்ல. அநேக காரியங்களில் நம்முடைய சிந்தனை நமக்கு அதை சரி என்று சொல்லுகிறது, அதனால் நாம் கீழ்ப்படிவதல்ல. ஆனால் இங்கேயும் ஒரு தேவ மனுஷன் ஒரு மனுஷனை பார்த்து என்ன சொன்னான்? ஏழு தடவை நீ ஸ்தானம் பண்ணு. ஹல்லேலூயா. ஏழு தடவை. போன முறை நான் முடிக்கிற பொழுது கேட்டேன், அந்த கேள்வி கேட்கிறேன், இவன் ஆறு தடவை ஸ்தானம் பண்ணினாலும் இவனுக்கு சுகம் கிடைச்சிருக்காது. வேணா, ஊழியக்காரன் சொன்னா இன்னும் ஒரு தடவை கூட நான் ஸ்தானம் பண்ணுவோம், ஏழு இல்ல எட்டு ஒன்பது இல்ல பத்து, அப்பவும் அவனுக்கு சுகம் கிடைத்திருக்காது. வேதத்தின் ரகசியம் அதுவே. சுகம் பெற்றிருக்கவே முடியாது. சொன்னதின் படிசை. ஹல்லேலூயா. நீ படைத்தலைவனாக இருக்கலாம், நீ பெரிய மனுஷனாக இருக்கலாம், உனக்கு சுகம் வேண்டுமே ஆனால் ஒரு மனுஷன் ஒரு தேவ ஊழியக்காரன் உனக்கு சொன்னதை செய். இன்றைக்கு சபைகளில் குறைந்திருப்பது இதுதான். தேவ ஊழியர்களுக்கு கீழ்ப்படிவதல்ல, சொல்வதை கேட்பதல்ல, திமிறி கொண்டு நிற்பது, இதுதான் சபையில இன்றைக்கு மிச்சம் இல்லையா? ஆகையினாலே கேஆசிக்கு பின்னுக்கு வாரம் பாருங்க. அவர் யாரு? ஒரு ஊழியக்காரனோடு சேர்ந்து வளர்ந்த ஒரு மனுஷன். தீர்க்கதரிசியோடு கேஆசி என்ன செய்தார்? சேர்ந்து வளர்ந்த ஒரு மனுஷன். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கிறான், எப்படி வளருகிறான், எப்படி நடத்துகிறான், எப்படி தேவனோடு பேசுகிறான், எப்படி ஊழியத்தை செய்கிறான் என்று சொல்லி கண்ணால கண்ட மனுஷன். அதான் என்னுடைய செய்தி இன்றைக்கு. ஹல்லேலூயா. போன முறை பார்த்தோம் கீழ்ப்படுதலும் ஆசீர்வாதமும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது என்ன தெரியுமா? நாம் கீழ்ப்படியாதது நிமித்தம் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் எங்களை விட்டு போகிறது. ஹல்லேலூயா. கீழ்ப்படிவு எங்க என்று கேட்டீங்கன்னா, கீழ்ப்படிவு வீட்டுல இருந்து தொடங்கணும். ஹல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ண பொழுது யோசித்தேன், இன்னைக்கு கேள்வின்னு சொன்னேன், இன்னைக்கு நான் வீட்டை போனா எனக்கு இன்னும் ஒரு பிரசங்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் பிரசங்கிப்பதற்கு எனக்கு அம்மா ஒரு பிரசங்கம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. ஆகையினாலே கீழ்ப்படிவு எங்கே தொடங்க வேண்டும்? வீட்டிலே. இந்த கீழ்ப்படிவை குறித்து நான் பார்த்த பொழுது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படியுங்க பார்த்தேன். ஹல்லேலூயா. அதை குறித்து பேசலாம்னு சொன்னே, அதை வையுங்க. இன்னைக்கு பிள்ளைகள் சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருந்த வேண்டியவர்கள் நாங்களே. ஹல்லேலூயா. ஆகையினால முதல்ல நம்மளை திருத்திக் கொள்வோம், அதற்கு பிறகு பிள்ளைகளை திருத்துவோம். அதற்கு பிறகு என்ன ஒரு வார்த்தை வருகிறது என்ன தெரியுமா? சபையை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு போதகரை விட வளர்ந்தவர்கள் தான் சபையில் ஏராளம். போதகருக்கு முன்பாக ஓட்டுகிறவர்கள் தான் சபையில் ஏராளம். இவர்களை வைத்து எப்படித்தான் பரலோகம் போய் சேர்றதோ? ஹல்லேலூயா. ஆகையினாலே ஊழியர்கள் உங்களை நடத்துகிற பொழுது அந்த வசனத்தை வாசிப்பே, பிறகு வசனமே இல்லை என்று சொன்னாலும் சொல்லுவீர்கள் இல்லையா? எபிரேயர் 13:17 வசனத்தை வாசிங்கள். இது செய்திக்கு ஆதாரம் அல்ல, ஆனால் வாசியுங்கள். எபிரேயர் 13:17,
உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறார்.
உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம். நான் போன முறை பிரசங்கம் பண்ணேன், சபையில முக்கிய பகுதி என்ன தெரியுமா? சபையில இருக்கிறவர்களை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதை ஒழிய வேற எதுக்குமே கிடையாது. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. சபையில இருக்கிறவர்கள் எங்கே போக வேண்டும்? பரலோகம் போக வேண்டும். அதுதான் பிரதான நோக்கம், வேற எதுக்குமே கிடையாது. வாசிங்க.
உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்.
கீழ்ப்படிந்து அடங்குங்கப்பா, அடங்கி கர்த்தருக்குள்ள தேவனுடைய நாமத்தில் ஊழியக்காரனுக்கு கீழே செயல்படு. ஹல்லேலூயா. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல திரியாதீங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல நடவாதிருங்க. உனக்கு ஒரு மேய்ப்பன் இல்லை, இந்த சபைக்கு ரெண்டு மேய்ப்பர். இருந்தும் என்ன நடக்கிறது? வளர தெரியாமல் வளருகிறோம். கீழ்ப்படி வேண்டி சொன்னால் ஒன்றுமே தெரியாத மாதிரி கண்மூடித்தனமாக நடந்து கொள்ளுகிறோம். ஒரு போதகர் இருந்தால் அந்த இடத்துல எப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்று அறிவில்லாமல் நடந்து கொள்ளுகிறோம். ஒரு போதகருக்கு முன்பாக, அந்த அபிஷேகத்துக்கு முன்பாக எப்படி நிக்க வேண்டும் என்று அலட்டி தள்ளாதிருங்க. இன்றைக்கு ஊழியம் என்று சொல்லி எந்த கோணத்தில் போகிறீர்கள்? ஊழியம் எப்படி செயல்படுகிறது? எது ஊழியம்? நான் நினைத்து என்னுடைய ஊழிய நாட்கள்ல என்னுடைய போதகர் பிரசங்கம் பண்ண மேடையில ஏறுகிற பொழுது மேடைக்கு பின்பதாக ஒரு கூட்டம் இருந்து ஜபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். போதகுருளாக பேசுமாண்டவரே, போதகுருளாக ஏதாவது செய்யுமாண்டவரே. இன்னைக்கு போதகருக்கு முன்பாக ஓடுகிறது. இதுவா ஊழியம்? எங்கே கற்றுக்கொண்டீர்கள்? எங்கே கற்றுக்கொண்டீர்கள்? என் போதகர் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது ஆண்டவரே பிசாசில் இருந்து ஜனங்களை விடுவியும் முழங்கால் போட்டு ஜபம் பண்ணுகிறது ஊழியம். நான் யோசித்தேன், கிராமம் கிராமமாய் போய் வெயில் சூட்டில் இருந்து நற்செய்தியை பிரசங்கித்து ஜனங்களை கொண்டு வருவார்கள் என்று சொல்லி. எப்படித்தான் நாங்கள், என் போதகர் இந்த தேசத்தில் இங்க இருக்கிற அநேகர் இருக்கிறீர்கள், அவருடைய ஊழியத்தை அநேகர் கண்டீர்கள். போதகர் பிரசங்க மேடைக்கு வீட்டிலிருந்து நேரே வருவார். அதுக்கு முன்பதாக 10 பேர் 15 பேர் நாங்கள் வானிலை போவோம், ஒரு கிராமத்தில் இறங்குவோம். அந்த இடத்துல நோட்டீஸ் அடிச்சு அவங்க பேசுவாங்க, அவங்க துப்புவாங்க, அவங்க ஏதோ எல்லாம் சொல்லுவாங்க. எல்லா திட்டையும் கேட்டுக்கொண்டு, ஐயாவா, அம்மாவா, சேச்சிக்கு வா, வா வா வான்னு சொல்லி தூக்கி ஏத்தி கட்டி அணைச்சி கொண்டு வந்து எங்கே கூட்டத்தில் இறக்கிவிட்டு அதே சுவிசேஷம் சொன்னவர்கள் முழங்காலை போட்டு, ஆண்டவரே ஒருவன் ரட்சிக்கப்பட மாட்டானா? ஒருவன் எழும்பி நிற்க மாட்டானா? நூறம்பக்கெண்டு நகரத்தில் ஐயா சரித்திரம் படித்த ஒரு சபை, ஒரே ஒரு மனிதன் குடியாருந்தான் அந்த கூட்டத்துக்கு வந்து சேர்ந்தான். தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அந்த ஊழியத்தின் பொறுப்பு என் போத இடத்துல கொடுக்கப்பட்டது. நாங்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேறும் பொழுது ஏறத்தாழ 120 பேர் அந்த சபையில இருந்தார்கள். ஊழியத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஊழியத்தை படித்துக் கொள்ளுங்கள். வேதத்தில் இருக்கிறது, எந்த அப்போஸ்தலனுக்கு கீழேயும் ஊழியக்காரர்கள் திமிர்ந்த மாதிரி இல்லை. கீழ்ப்படிய தெரியாவிட்டால் கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படுதலை கற்றுக்கொள். வீட்டில இருந்து கீழ்ப்படுதல் ஆரம்பிக்கப்பட வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். வாலிபர்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதை குறித்தெல்லாம் பேச இன்னைக்கு நினைத்தேன். நான் பேச போகிற காரியமே வேற. ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியாமல் நீ எந்த ஊழியம் என்ன? இந்த பாருங்க, இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன், கீழ்ப்படுதலை விட உன் ஊழியம் பெருசுன்னு சொல்லி நினையாத. வேதத்தில் அதுக்கு இடம் இல்லை. கீழ்ப்படுதலை விட ஊழியம் பெருது கிடையாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. பார்க்க போகிறோம். வேத ஆதாரங்கள் இல்லாமல் பார்க்கறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. மறைந்திருந்த ஊழியங்களை செயல்பட கிரிய செய்ய வாங்கிங்கப்பா. மறைந்திருந்து ஜபம் பண்ணி ஊழியத்தை ஆரம்பிங்கப்பா. நான் நினைத்தேன், இந்த லீவு நாட்கள், ஸ்கூல் நாட்கள் லீவு, இங்க இருக்கிற எல்லாரும் ஜபத்துக்கு வருவார்கள் என்று சொல்லி. வீட்டில இருந்து என்ன செய்தீர்கள், என்ன செய்தீர்கள்? நமக்கு ஊழியம் தேவையா? முழங்காலை முடக்க நேரம் இல்லை, பிறகு என்ன ஊழியம்? ஆகையினாலே இங்க பாத்தீங்கன்னா நான் பேசுகிறது கீழ்ப்படியாதது நிமித்தம் நாம் அநேக ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். நன்மை வருகிற செய்திகளை, ஆசீர்வாதங்களாக வருகிற செய்திகளை கொண்டு போங்க, அதை தள்ளிவிட்டு போகாதீங்க. அது வேணாம், எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கல ஏன் தெரியுமா? அது உன்னோடு பேசினபடியினால. வேத வசனம் நம்மோடு பேசுகிறது, அதனால நமக்கு பிடிக்கல, எங்களோட பிடிக்கல. வசனம் சரியில்லை, பாட்ட சரியில்லை, கடைசியில பிரசங்கியும் சரியில்லை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவன் மூழ்கி எழும்பின உடனே அவட குஷ்டரோகம் என்ன ஆயிட்டுது? சுகமாயிட்டுது. சுகமாகிட்டனுடனே இந்த மனுஷன் வந்து காணிக்கை கொடுக்க வர்றான். காணிக்கை ஹல்லேலூயா. அவன் ஊழியக்காரன் சொல்றான், என்ன கொண்டு மனா கொண்டு கையா போய் சேர்ந்துரு. நாம என்ன காணிக்கைக்கு ஊழியம் செய்கிறோம்? நாம காணிக்கைக்கு தேவனுடைய நாமத்தை விக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் இல்லையே? ஆகையினால என்ன செய்ய கொண்டு போ. இனித்தான் நான் செய்திக்குள்ள வருகிறேன். இங்க பாத்தீங்கன்னா கேஆஸ் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். எனக்கு கவலை என்ன தெரியுமா? உனக்கு முன்பாக நல்ல ஒரு போதகரை கொடுத்து அந்த போதகரிடத்துல இருந்து ஒண்ணும் கற்றுக்கொள்றீங்க இல்லையேப்பா. ஊழியக்காரர்களை நிர்பந்தமான நிலைக்கு நாம் உட்படுத்த கூடாது. நாம ஒரு காரியத்தை செயல்படுத்துகிற பொழுது நாம விசாரிக்க, நமக்கு சிந்திக்க வேண்டும், இது எவ்வளவுக்கு அது சரியாக இருக்கு. ஒரு போதகரிடத்துல போய் நான் என்னத்தை கேட்கலாம், என்னத்தை கேட்க கூடாது, என்னத்தை சொல்லலாம், என்னத்தை சொல்லக்கூடாது இல்ல, அதை குறித்து யோசிப்பதற்கு இடம் இல்லை. நிர்பந்தமான சூழ்நிலை என்று சொல்லிச்சுனால் அவர் நடுவில் நானா நீ ஆண்ட மாதிரி நிக்கிற ஒரு நிலைமை. அந்த நிலைமையை ஊழியக்காரங்களுக்கு கொடுக்காதீங்க, அது நல்லதல்ல. உங்க ஊழியக்காரர்கள் கவலையோடு, உங்க ஊழியக்காரர்கள் கண்ணீரோடு ஊழியம் செய்வது உங்களுக்கு நல்லதில்லை என்று சொல்லி எச்சரிப்போடு நான் செய்து கொடுக்கிறேன். எனக்கு நன்றாய் தெரியும், நானும் அவருக்கு கீழே இருந்து ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன் தான். நான் போன யாருக்கு முதல் நாடு சொன்னேன், அவருக்கு கீழே இருந்து ஊழியம் செய்ய நான் விரும்புகிறேன். அவர் இல்லை என்று சொன்னா போன இங்க தடம்பொருளமாக ஒன்று செய்யக்கூடாது. அதையும் நான் சொன்னேன், நான் செய்யாததுண்டே மற்றவர்களுக்கு போதிக்கவும் விரும்பவில்லை. எல்லாம் ஒழுங்கு அவருடைய ஒழுங்கின்படி நிறைவேற்றப்பட வேண்டும். அவர் இல்லாவிட்டாலும் ஊழியக்காரர்கள் ஊழியத்தை முடித்து வருகிற பொழுது கவலையோடு வரக்கூடாது, வரக்கூடாது, அது நல்லதில்லை. ஆகையினாலே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதை தொடர்ந்து வாசிங்க, 19 வசனத்திலிருந்து வாசிங்க.
அதற்கு அவன் சமாதானத்தோட போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போன போது தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் புறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் புறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் இப்ராஹிம் மலைத்தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாட்டு வஸ்திரங்களையும்
அப்படியே நிறுத்திங்க. 25 வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் நான் போவேன், எனக்கு வசனம் பார்க்க இருக்கிற வாசிங்க. 25 வசனம்,
பின்னும் அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன், இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வந்தான், ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியையும் என்றென்றைக்கும் பிடிக்கும் என்றான்.
பாருங்க, எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? கேஆசி பாத்து எழுச்சி என்ன தெரியுமா கேட்கிறார், என்னுடைய இருதயம் உன்னோட வரவில்லையா? என்ன அருமையான வார்த்தை! என் ஒரு காலகாலமாக அந்த ஊழியனோடு இருந்து வாழ்கிறவர்களுக்கு அந்த ஊழியனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் போகிறதே. அவன் கேட்கிறான், என் இருதயம் உன்னோடு வரவில்லையாப்பா? அவன் சொல்ற, நான் ஒருடமே போகல, போனதை ஓடி பிடித்து திரும்ப கொண்டு வருவதற்கு கேஆசி புறப்பட்டான். ஆனால் தீர்க்கதரிசி என்ன தெரியுமா சொன்னான், அந்த மனுஷனிடத்திலே இருந்து போன குஷ்டரோகம் உன்னை பற்றி பிடிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேஆசி ஊழியக்காரனோடு இருக்கும் வரைக்கும் எந்த குறைவும் இல்லை, எல்லாம் கிடைச்சது, ஆசீர்வாதம் இருந்தது. அவனுக்கு முன்பாக தைரியமாய் நின்றார்கள், ராஜ தலைவர்களை கூப்பிட்டு கதைக்கக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டார்கள். ஆனால் ஒரு இடத்துல பொழுது என்ன தெரியுமா, என்ன தெரியுமா நடந்தது, என்ன தெரியுமா நடந்தது? ஊழியக்காரன் தள்ளிவிட்டதை இவன் போய் பிடிச்சிட்டான். இந்த பாருங்க, ஊழியக்காரர்கள் ஒன்று வேண்டாம் என்று சொல்லி சொன்னா அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். ஊழியக்காரர்கள் ஒன்றை செய்யாதீங்க என்று சொல்லி சொன்னா நீ சிந்திக்கிறத விட அவர்கள் சிந்திக்கிறதுக்கு 4 காரியம் இருக்கும். இப்படி செய்யாதீங்க என்று சொல்லி சொன்னா அதுக்கும் 4 காரணம் இருக்கும். விளங்குறதா? ஆகையினாலே நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறது என்னவெனில், கர்த்தருக்குள்ளே உங்கள் ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் நாம் அதற்குரிய பலனை கண்டுகொண்டுதான் ஆக வேண்டும். இன்னைக்கு காலமே அங்கே பேசின ஒரு காரியம் சொல்றேன், பழியேற்பாடும் புதியேற்பாடும் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் காலமும் கிருபையின் காலம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 காலங்களிலும் கீழ்ப்படிவு கீழ்ப்படிவாகத்தான் இருக்கிறது, அதற்கு மாற்றம் இல்லை. கிருபையின் காலம் நீ கீழ்ப்படிய தேவையில்லை என்று அல்ல, கீழ்ப்படியாமல் இருந்தால் அதற்குரிய காரியம் கிருபையின் காலத்தில் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கப்பா. ஹல்லேலூயா. ஆகையினாலே சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை விட கீழ்ப்படுதலுக்குள்ளே வளர வேண்டும். நம்மளை நாங்கள் குருடர்களாக மாற்றிக்கொள்ள கூடாது. நாம் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த கேயாசு என்ன செய்தான் தெரியுமா? தன் ஊழியக்காரனை மறித்து இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் நடந்து கொள்ளுகிறார். நல்ல காலம் எங்கிடத்துல இந்த காலத்துல அப்படி ஆண்டவருக்கு இரிய செய்ய இடம் விடல பாருங்க. ஊழியக்காரர்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கத்தான் பிடிக்கப்பட்டார்கள் எளியை சபிப்பதற்கு அல்ல. இங்க பாத்தீங்கன்னா அவன்கிட்ட இந்த இடத்துக்கு இவன் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டார் எளியா. இது தேவையா? இது தேவையா? ஆனா கொடுத்துட்டு போயிட்டான். இந்த ஊழியக்காரனுக்கு இருதயமே இல்லையாப்பா. குஷ்டரோகத்துக்கு குஷ்டரோகம் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு அநேகர் குஷ்டரோகத்தை பற்றி அறிவே இல்லை, கண்டதில்லை, பார்த்ததில்லை. அதனுடைய வறுமை, அதனுடைய நோ, அதனுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்வதில்லை. நல்லா இருந்த ஒரு ஊழியக்காரன் இன்னைக்கு குஷ்டரோகி ஆகிவிட்டார் இல்லையா? இன்னைக்கு குஷ்டரோகி ஆகிவிட்டார். இன்னைக்கு அநேகர் சொல்லுவார்கள், இப்படி பிரசங்கம் பண்ண நாங்க கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் பிரதர் என்றும் நடவாது. ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது. இங்க பாருங்க, ஆண்டவர் எந்த காலத்துல எப்படி கிரியை செய்வார் என்பது அவரை பொறுத்தது. நீயும் நானும் முடிவு செய்ய முடியாது. அவர் இறங்கி வந்து இன்னைக்கு உனக்கு குஷ்டம் தான் சொன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அது அவருடைய வார்த்தைகள், அவர் சொல்லுகிற காரியங்கள் விளங்குறதா? ஆகையினாலே ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கப்பா. வாலிபர்களே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படிங்க. உங்க சபையில இருந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்றவங்க, உங்களுக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடவங்க. இது வேதத்தினுடைய ஒழுங்குமுறை. இதை நாம் தவிர்க்க முடியாது, இதை நாம் தள்ளி போட முடியாது. சபைகளுக்கு ஒழுங்கு இருக்கிறது, சபைகளுக்கு கட்டுப்பாடு இருக்கிறது. அவைகளை நாம் கட்டாயம் செயல்படுத்தியாக வேண்டும். அதில் எந்தவித மாற்றமுமே கிடையாது. ஆகையினாலே இங்க பாத்தீங்கன்னா போனவன பிடிச்சு இல்லாததை வேண்டிக் கொண்டு வந்து கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? அவன் ஒரு குஷ்டரோகியாக மாறிவிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம். இந்த ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரத்தை படிக்காதவர்கள் ஒருவரும் கிடையாது. எல்லாரும் படித்திருக்கிறீர்கள் சபையிலே. படிக்காதவர்கள் இருந்தால் கஷ்டம்தான் இல்லையா? ஆகையினால இந்த மூன்றாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்திலிருந்து வாசிங்கள். மேலெல்லாம் தேவையில்லை, வாசிங்கள். எட்டாவது வசனத்திலிருந்து வாசிங்கள், சீக்கிரம் வாசிங்க.
பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளேயே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடிருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரிக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்னும் அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய்.
போன முறை பார்த்த ஒரு வசனம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன வார்த்தை தெரியுமா? ஆபிரகாம் தேவனுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படிந்தபடியினால் பூமியிலுள்ள சந்ததி முழுத்திலும் அவனுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனால், ஆதாம் என்கிற மனுஷன் கீழ்ப்படியாததன் நிமித்தம் பூமி உலகத்திலும் எப்படி சபிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவனுடைய திட்டத்துக்குள்ளே நாம் கீழ்ப்படியாமல் இருந்தால் அது அநேகரை தொடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிற பொழுது அவனுடைய சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் இருக்கிற பொழுது பூமி முழுவதும் சபிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஆதாம் கீழ்ப்படியாமல் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை அவன் சாப்பிட்டதின் நிமித்தம் நடந்தது என்ன தெரியுமா? தேவ சமூகத்தை இழந்து விட்டான். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? ஹல்லேலூயா. அதுல நீங்க பாத்தீங்கன்னா, குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமும் ஆண்டவரும் நடந்து வந்தார்களா? இந்த அனுபவம் நமக்கு வேண்டும், கிடைக்குமா? ஆண்டவரும் நாமும் என்ன செய்ய வேண்டும்? குளிர்ச்சியான வேளையிலே அவங்க நடந்து வந்தாங்களா? ஏனோக்கும் இதே மாதிரி ஆண்டவரோட நடந்து வந்தா. ஹல்லேலூயா. இங்க நீங்க பாத்தீங்கன்னா, நடந்து வந்த ஆதாம் திடீரென்று எங்க, திடீரென்று என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் சொன்னார் இதை செய்யாது, ஆண்டவர் சொன்னார் இதை செய்யாது. ஹல்லேலூயா. அவன் என்ன செய்தா? எதை தேவன் செய்யாது என்று சொன்னாரோ அதை தான் செய்தான். இந்த பாருங்க, ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் இருக்கிறது நிமித்தம் இயேசு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்பியேன் வர வேண்டி வந்தது. இந்த ஆதாமனுடைய வழிகள் சரியாக இருந்திருந்தால் இயேசு வரவேண்டிய சந்தர்ப்பம் உருவாக்கப்பட்டிருக்காது என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த அதிகாரத்தோடு ஆண்டவருடைய பிளான் எல்லாம் மாறுகிறது. அவர் வேறு விதமாக கிரிய செய்ய வேண்டி இருக்கிறது. என்ன நடந்தது? முதல்ல தேவனுடைய சமூகத்தை இழந்து விட்டான். அடுத்தது என்ன செய்தான்? நான் பாவம் செய்துட்டேன். கீழ்ப்படியாமை பாவம் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியுமா? இல்லாவிட்டா அது சைட் பக்கத்தால் ஒரு சத்தியம் என்று நினைக்கிறீர்களா? கீழ்ப்படியாமை பாவம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், தேவ ஊழியருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதது பாவம். உங்களுக்கு தாராளமான வேத வாக்கியங்கள் எடுத்து தரலாம். ஆகையினாலே தேவன் அவன் சொன்ன ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து ஒளிச்சு ஒளிஞ்சி செடிக்குள்ள போய் இருக்கிற ஆண்டவரை ஏன் என்று சொன்னா, நீர் சொன்ன காரியத்தை நான் செய்யல, நீர் சொன்ன காரியத்தை நான் செய்யல. செய்யாமட்டுனால என்ன நடந்தது? பூமி சபிக்கப்பட்டு போயிட்டது. பூமியில இருந்த ஜனங்களுக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம்? ஏன் என்ன நடந்தது? ஆரோ ஒருத்தன் கீழ்ப்படியாம இருக்கலாம் தேவ சமூகத்துல, அதுக்கு என்ன நடந்தது? ஆண்டவர் சொன்னார் எல்லாரும் சபிக்கப்படுவார்கள், எல்லாரும் வேர்வை சிந்துவார்கள், எல்லாரும் கஷ்டப்படுவார்கள், எல்லாரும் துன்பப்படுவார்கள். ஆண்டவரே, ஒரு மனுஷன் தானே கீழ்ப்படியாமல் போனா, ஒரு பெண் தானே கீழ்ப்படியாமல் போனால், பிசாசு தானே அவர்களை வஞ்சித்தா, அதுக்கு ஏன் நீர் முழு ஜனத்தையும் இப்படி சபிக்க வேண்டும்? இந்த கேள்வி யார் கேட்க போறீங்க? ஆண்டவரை பார்த்து நீங்களே போய் கேளுங்க, நீங்களே போய் ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே ஏன், ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கறது தான் கூட, அதை விட ஊழியர்களை பார்த்து கேள்வி கேட்பது. சரியா புள்ளியா புள்ளியா சரியா சரியா புள்ளியா புள்ளியா சரியா. ஆகையினால என்ன செய்தாங்க? ரெண்டு பேரும் போய் தேவ சமூகத்தை விட்டு ஒழிச்சு கொண்டாங்க. என்ன நடந்தது? ஒரே ஒரு கீழ்ப்படியாமல். ஆண்டவர் இதுக்கு மேல போனார். என்ன தெரியுமா? இவங்க நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சுட்டாங்க. இனி ஜீவ விருட்சத்தின் கனி ஒன்றுதான் பாக்கி இருக்குது. அதையும் புசிச்சுட்டா இவங்க காலகாலமா வாழ தொடங்கிடுவாங்க இல்லையா? அதனால ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்க, அதுல ரெண்டு வரி எனக்கு பிடிச்சு கொண்டது. 22 வாசிங்க.
பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார்.
இது பாருங்க, இதுல எனக்கு பிடிச்சது முதல் பக்கத்துல எப்படி இருக்கு தெரியுமா? அனுப்பிவிட்டார் என்று போட்டு அடுத்த பக்கத்தை வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க.
அவர் மனுஷனை துரத்தி விட்டு
என்ன அனுப்பிவிட்டார்? இங்க பாத்தீங்கன்னா துரத்தி விட்டார் என்று சொல்லப்படுகிறார். ஐயா, ஒரு சின்னொரு காரியம், அவர் கனியை புசிச்சுட்டான். பசியில புசிச்சானோ பசியில புசிக்கலையோ, விரும்பி புசிச்சானோ விரும்பி புசிக்கலையோ, வேண்டி விசிச்சானோ புசிக்கலையோ, அது நமக்கு தெரியாது. இச்சித்து புசிச்சானோ இல்லையோ, பிசாசு வஞ்சிச்சதோ இல்லையோ, ஆண்டவரே அவனை விட்டுருக்கலாமே. இல்ல, அனுப்பி விட்டார்ன்றதை விட அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர் மனுஷனை துரத்தி விட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஐயா, உங்கள் கீழ்ப்படியாத நிமித்தம் தேவ சமூகத்தை இழந்து விடாதிருங்க. அவ்வளவுதான் நன்றி. ஏன்னுச்சுன்னா, தேவ சமூகத்தை சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சமூகத்தை நமக்கு நினைத்த இடத்திலே விட்டு நினைத்த இடத்திலே பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் போறதுக்கும் வர்றதுக்கும் நம்மளை போல ஆள் கிடையாது. நாம ஓகே, நீங்க என்ன சொல்லுங்கன்ட்டு வருவோம் போவோம், வருவோம் போவோம், ஜெபிப்போம், ஆசீர்வதிப்போம், எல்லாம் செய்வோம். ஆண்டவர் இதை மாதிரி கிரியை செய்வார்னு சொல்லி நினைக்க கூடாது. நீங்க நினைச்ச உடனே போவதற்கும், நீங்க நினைச்ச உடனே வருவதற்கும். ஆகையினாலே சின்னொரு கீழ்ப்படியாமை பூமி முழுவதும் பாதிக்கப்பட்டது. பூமி முழுவதும் பாதிக்கப்பட்டது. இன்னைக்கு முட்கள் எதுக்கு வந்தது? முள்ளு குத்திட்டு முள்ளு குத்திட்டு திரிகிறார்கள். ஆனால் ஏன் வந்தது இவ்வளவு பிரச்சனை இந்த பூமியில? ஏன் வந்தது? ஒரே ஒரு மனுஷன் செய்த ஒரே ஒரு கீழ்ப்படியாமை. இந்த செய்தி நான் பல வருஷத்துக்கு முன்னால கொடுத்திருக்கிறேன். ஆனா ஆதியாமத்தில் இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் கீழ்ப்படுதலை கொடுத்து எழுதப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அன்றைக்கு தொடங்கி இன்று வரைக்கும் கீழ்ப்படுதலை கொடுத்து பிரசங்கம் பண்ண கொண்டுதான் இருக்கப்படுகிறது. எந்த சபையிலையும் ஓகே இந்த பிரசங்கம் வேண்டாம் என்று நிறுத்தப்பட்டது கிடையாது. கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் ஒவ்வொரு முறையும்.
ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆதாம் என்ன செய்தான் தெரியுமா? ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டேன். நல்லாய் விளங்கிக் கொள்ளுங்கள், கீழ்ப்படியாதது பாவம். பிள்ளைகளே, வாலிபர்களே, கீழ்ப்படியாதது பாவம். உங்கள் அப்பா அம்மாக்கு, உங்கள் சபையில இருக்கிறவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அது பாவம் ஆகிவிடும். ஹல்லேலூயா. ஆகையினாலே கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. எதை சொல்றாங்களோ அதை செய்யுங்கள். உனக்கு ஒன்றுமே தெரியாது. நானும் இந்த நாட்களிலே ஒரு சில ஞானம் பிறந்திருக்கிறேன். அநேக பிள்ளைகளுக்கு அவன் பரவாயில்லை 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 என்று தட்டி கொடுத்து, அதனால இன்றைக்கு என்ன நடக்கிறது, பிள்ளைகளுக்கு நமக்கு சொல்லிக்கொண்டு நீ கீழ்ப்படி அது உனக்கு நல்லது. ஹல்லேலூயா. உன் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படிந்திருப்பது அது உனக்கு நல்லது. சபையில இருக்கிற வாலிபர்கள் ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா சபையும் போதகருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சபையும் போதகரும் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இந்த நியமம் யாரும் மாற்ற முடியாது, யாரும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஆகையினாலே இது ஆதாம், ஆதாம் என்ன செய்தான், சிறிய காரியம் தான். நம் வாழ்வில் சிறிய பிள்ளைகள் தான் பெரிய காரியத்தை உருவாக்குகிறது. சிறிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கைகளை தூக்கி மாற்றி போட்டு விடுகிறது. ஐயோ நான் தெரியாமல் செய்தேனே, எத்தனை தடவை அழுதவர்கள் எனக்கு தெரியும். தெரியாமல் செய்து விட்டோம், அந்த சூழ்நிலையிலே நாம் செய்து விட்டோம். என்ன செய்வது, இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி அழுகிறவர்கள், கண்ணீர் விடுகிறவர்களை ஏராளமாக இந்த தேசத்திலே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவெனில், கீழ்ப்படிந்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசியுங்கள்.
பின்பு தாவீது இஸ்ரவேலில் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி, கேருபீன்களின் நடுவிலே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பால யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிவியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாவின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிவியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரும் மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம் தம்புரு மீளம் வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டு, அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான்.
நிறுத்துங்க, நிறுத்துங்க. இந்த பக்கம் எத்தனை பேர் வாசிச்சுக்கீங்க இதுவரைக்கும்? எனக்கு இந்த பக்கத்துல படிச்ச ஒரு பக்கம் என்ன தெரியுமா, ஆண்டவர் ஊசாவை அடிப்பதற்கு மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா, அவனுடைய துணிவு. துணிந்தான் தேவ சமூகத்தில். இப்ப உங்களுடைய கண்ணிலையும் என்னுள்ள கண்ணிலையும் அவன் செய்ததில் எந்த தப்புமே கிடையாது. நானும் சொல்லுவேன், ஏ பரிசுத்தப்பட்டி விழ போகுதப்பா, நான் பிடிக்காம வேற யார் பிடிக்கிறது, பரிசுத்தப்பட்டி விழ போகுது பிடி, ஊசா பிடிச்சதில் தப்பே கிடையாது. ஆனா தேவன் என்ன தெரியுமா சொன்னார், இவன் துணிந்தது என்ன. இதே மாதிரி தான் மோசேயுடைய காரியத்திலே அவனுக்கு விரோதமாய் பேசி அவர்கள் துணிந்தது, பயப்படாமல் போனது என்ன. வழங்குறதா, நம்ம இருதயத்தில் என்ன நிலைமை இருக்கிறது என்பதை தேவன் கண்டுபிடுவார். இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை தேவன் கண்டுபிடுவார். நான் என்ன சொல்ல வருகிறேன், சொல்லாததை செய்யாதீங்க. சபையில எதையும் சொல்லாததை செய்யாதீங்க. இந்த கடந்த நாள்ல இந்த திருவிருந்ததுல இருந்தது பாருங்க, இதுல திருவிருந்தது பாஸ்டர் எல்லாம் போயிட்டாரு, அப்ப திருவிருந்ததுல எல்லாம் ஆயத்தப்படுத்தப்படவில்லை, இப்படியே இருந்தது. நான் அப்ப வந்தேன், கிரிக்கிரண்டு வந்தேன், வந்து பார்த்தேன் திருவிருந்த ஆயத்தப்படுத்தப்படவில்லைன்னு சொல்லி அந்த சிஸ்டரை பார்த்தேன். அந்த பாஸ்டர், சிஸ்டர் ஏன் நீங்க இதை ஆயத்தப்படுத்தல, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது, பிரதர் நீங்க எனக்கு அது சொல்ல அதனால நான் செய்யாம இருக்கிறேன், நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நான் செய்யறேன். அது பரிசுத்தமானது, தேவனுடைய சரீரத்துக்கு ஒப்பா இருக்கிறது, அது தேவனுடைய ரத்தமா இருக்கிறது. ஆனா நீங்க எனக்கு சொல்லல அதனால நான் செய்யலையோ, சொல்லாமல் ஒன்றையும் செய்யாதீங்க. செய்யவில்லையே. அவங்க வந்தது 10 மணி 11 மணிக்கு, நான் வந்தது 1 சச்சத்துக்கு, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரதர் நீங்க சொல்லல அதனால நான் செய்யல. ஒருத்தரும் இல்லத்தானே என்று சொல்லி அவர்கள் அதை செய்திருந்தால் நல்லா யோசித்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் செய்யவில்லை, சொல்லாததை செய்தது தப்பே. ஹல்லேலூயா. அந்த நாள் எனக்கு இங்க பாத்தீங்கன்னா, ஊசா என்ன சொல்றான் தெரியுமா, பொட்டி விழ போகுது, பரிசுத்தப்பட்டு விழ போகுது. நான் எட்டி பிடிச்ச ஆண்டவரே, இது தப்பா அது தப்பு, அது தப்பு. ஒருவேளை தாவீது சொல்லி இருந்தா, ஊசா வெட்டி பொடி பொடி என்றிருந்தா, ஆண்டவர் பேசாம இருந்திருப்பார். ஏன் தெரியுமா, தேவன் ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிற தேவன், ஊழியக்காரனுடைய சொற்களை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆகையினால என்ன, புடிச்சுட்டான், அடி. அடித்த உடனே தாவீது கவலையோ கவலை, ஒரு ஊழியக்காரன் அடிச்சு விட்டார் ஆண்டவர். இன்றைக்கு கர்த்தர் அடிக்க மாட்டார் என்ற நினைப்பு அநேகருக்கு, அதே வண்ணமாகவே என்ன ஒரு காரியம் இருக்கிறது நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். இத்தனை காலம் கனகாலமாக நாம இந்த திருவிருந்து எடுக்கிறோம் பாருங்க. போதகர் இருக்கிற பொழுது இந்த திருவிருந்து வைத்து அதை மூடப்பட்டிருக்கு. அந்த துணியை நான் முதல்ல எடுத்து விடுவேன், கவனித்திருந்தா சரி, கவனிக்காட்டிருக்கிறது அதுல ஒரு காரியமும் கிடையாது. ஆனா நான் ஒருக்கா மயிரம் பிரதருக்கு பிடிச்சேன், வாங்க நீங்க என்ன இழிக்கிறீங்க, அந்த துணியை எடுக்க கூடாது, அதை எடுத்து இல்ல பிரதர் நீங்க அதை சொல்ல, நீங்க சொல்லாட்டிக்கு நாங்க அதை செய்ய மாட்டோம், சொன்னா செய்யறோம், சொல்லாட்டிக்கு நாங்க செய்ய மாட்டோம். சின்ன காரியம் தான், ஆனால் தேவன் பார்க்கிற காரியம் என்பதை மறந்து விடாது. இதை விட நீங்கள் உங்கள் இருதயங்களில் துணிகிறது என்ன, துணிகிறது என்ன? நீங்கள் துணிந்தால் தேவன் அதை பார்ப்பார். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அங்கே, அதை நினைத்துக் கொள்ளுங்க. காலகாலமாக சபைகளில் இருந்து, காலகாலமாக அழுது புலம்பி, காலகாலமாக ஊழிய அனுபவங்களை பெற்றவர்கள், தேவ சமூகத்துக்கு முன்பதாக தேவ ஊழியங்களுக்கு முன்பாக நடுங்குகிற இந்த காலத்திலே நீங்கள் தைரியம் கொள்வது என்ன? 20 வருஷம் 30 வருஷம் என்று கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு புலம்பி இந்த சபைகள்ல இந்த தேசத்திலே ஊழியங்களை கட்டி எழுப்பி நடுநடுங்கி நிற்கிற ஊழியர்களுக்கு முன்பதாக நீங்கள் பயப்படாமல் துணிகிறது என்ன? கீழ்ப்படிவது என்பது தேவனுக்கு பிரியமானதுண்டு. தேவன் அதன் அடிப்படையிலே நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி கடந்த முறை நான் பார்த்தேன். இங்கே நான் பார்க்கிறது, நாம் கீழ்ப்படியாமல் போகிற பொழுது தேவன் எங்களை விசாரிப்பார். நீங்க நம்பினா நம்புங்க, ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளுங்க, கொண்டு போனா கொண்டு போனுங்க. சத்தியத்தை யாரும் மாற்ற முடியாது, வேத வசனத்தை யாரும் மாற்ற முடியாது. எனக்கும் இதே வசனம் தான், நானும் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியனுக்கு கீழே வளைந்து கொடுத்து தான் ஆக வேண்டும், விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும். எவ்வளவுக்கு நான் சரி என்று எழுமி நின்றாலும் அவருக்கு கீழே நீ ஒப்பு கொடுத்து தான் ஆக வேண்டும். இதுதான் ஊழியம். கர்த்தருக்குள்ளே அன்பாக ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆக்களுக்கு முன்பதாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பாதீங்க. கர்த்தர் நினைச்சால் உன்னை கொண்டு வருவார், நீயா முயற்சி எடுக்காது. அதுல ஆபத்து நிறைந்திருக்கிறது, அதுல ஆபத்து நிறைந்திருக்கிறது. இல்ல பாரு, என் போதகருடைய அனுபவம் எனக்கு கிடையாது, ஆனாலும் நான் கண்டதை சொல்லுகிறேன், கண்டதை சொல்லுகிறேன். கேள், புத்திமதியாய் கேள், கேள். என் போதகர் பிசாசு துரத்தினார், அவர் மேலே போகப்பட்டு கீழே நின்றவர்கள் பிசாசத்திற்கு அடிதான் வேண்டினார்கள். போதகர் சாட்சி. ஏன் நாமல் இதுல ஜபம் பண்ணுகிற பொழுது கிட்ட வராதுங்க என்று சொல்லுகிறோம்? ஏன்? அங்கே கீழ்ப்படியாத ஆவி இருந்தால் அது உனக்குள்ளே வந்துவிடும், அதனால போகாத, கிட்ட வராத, நாங்க சொல்லாதவர்கள் அணுகாதங்க. ஏன் சொல்றோம்? எங்களுக்கு என்ன இதா வேலை, அவருக்கு திருத்தி முடிய போறோம், உனக்கு திருத்த வேண்டியிருக்கு, அதனால கிட்ட வராத, சொல்றதை செய், கீழ்ப்படி. வெளிப்படையான ஊழியங்களை விரும்பாதீங்க. கத்தர் நினைத்தால் உன்னை கொண்டு வருவார், அதை நான் தடுக்க முடியாது, என் போதகரும் அதுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆனால் அதைத்தான் செய்வோம், அப்படித்தான் செய்வோம் என்று இழுபட்டி என்று சொன்னார். கத்தருன்னை விசாரிப்பார், கத்தருன்னை விசாரிப்பார், கத்தருன்னை விசாரிப்பார். அது நானாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் போதகர் எனக்கு சொல்லாத ஊழியத்தை நான் செய்ததில்லை. நீங்கள் கேட்கலாம் போதகரிடத்தில், அவர் சொல்லாத ஒரு ஊழியத்தை நானாக போய் செய்தது கிடையாது. எதுவாக இருந்தாலும் முயற்சி எடுப்பேன் அவருக்கு சொல்வதற்கு. எங்கள் நினைவாக, எங்கள் சிந்தனையாக ஊழியங்களை செய்துவிடக் கூடாது. அது கர்த்தருடைய ராஜ்யம். அதிலே நன்மை வந்தால் ஸ்தோத்திரம், தீமை வந்தால் அதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, அதை யாராலும் சரிப்படுத்த முடியாது, அதை கொண்டு செல்ல முடியாது. தேவ ராஜ்யத்தில் 20 வருஷம் கட்டுகிறது ஒரு நாள் உடைக்கப்படும், ஒருவர் கீழ்ப்படியாதது நிமித்தம். நம்ம பார்வையில அநேகம் சரியாகத்தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஏன் இது கூட சரிதானே, ஊசா பட்டியை பிடித்தது எந்த விதத்தில் பிழை சொல்லுங்க, எந்த விதத்தில் பிழை? ஊசா பெட்டியை பிடித்தது எந்த விதத்தில் பிழை? விழப்போகிற பெட்டியப்பா சொல்ற. ஆண்டவர் சொன்னார், உன் தைரியம் இருக்கு பாரு, தேவ சமூகம், தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய பிரசன்னம், அந்த இடத்திலே நீ தைரியம் கொண்டது தப்பு. அல்லேலூயா. ஆகையினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், சொல்லாதது ஒன்றை செய்யாதிருங்கள். இன்னைக்கு அநேகர் துணிகிறார்கள் சபையிலே, அநேகர் துணிகிறார்கள், அநேகர் தேவனுக்கு மேலாக நிற்கிறார்கள். ஏமக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் செய்வோம். கத்தர் தொடுவார், அன்றைக்கு நமக்கு கண்ணீராக இருக்கு. கத்தர் தொடுவார், திரும்பவும் சொல்றேன், கத்தர் எழுந்தருளுவார், திரும்பவும் சொல்றேன், என் அனுபவத்தில், எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் நான் சொல்றேன், கத்தர் எழுந்தருளுவார். என்ன ஒரு காரியத்தை பார்த்து நான் முடிச்சிடுறேன். அல்லலையா, இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது, அதற்குரிய நேரம் நமக்கு இல்லை. ஆகை நாளை தயவு செய்து, தயவு செய்து நான் சொல்லுகிறேன், ஆலயத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் சொல்லாமல் செய்யாதீங்க, சொல்லாமல் செய்யாதீங்க. ஏன்? நீங்க துணியாதிருங்க. 1 சாமுவேல் 15 அதிகாரம், 1 சாமுவேல் 15 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து வாசிங்க. 21,
ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம்.
இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, ஊழியம் சரியா, கீழ்ப்படுத்துறது சரியா? கீழ்ப்படியாத எந்த ஊழியத்தையும் தேவன் அங்கீகரிக்க முடியாது, அது வேதாதாரம். உங்களுக்கு நினைச்சதெல்லாம் செய்து போட்டு நாம ஊழியம் செய்த மன்னிச்சிருச்சு, அது உங்க பிரச்சனை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ காணிக்க போறது நல்லது, ஆனா முதல்ல கீழ்ப்படி. கீழ்ப்படியாமல் வந்து துதி செய்து என்ன பிரயோசனம்? கீழ்ப்படியாமல் ஆராதனை செய்து என்ன பிரயோசனம்? கீழ்ப்படியாமல் ஊழியம் செய்து என்ன பிரயோசனம்? எனக்கு தெரிந்த ஊழியம் கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, பேச்சு, அவமானம், காரி துப்புறது, இயேசுவா. ஆனா இப்ப ஊழியம் எப்படி போகுது தெரியுமா? வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க திரிஞ்சாங்க, திரிஞ்சாங்க, எங்கெல்லாம் போக முடியும் அங்க அலைஞ்சாங்க, அலைஞ்சி 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 போய் இயேசு விட்டவா, இயேசு விட்டவா, இயேசு விட்டவா. இங்க அலைகிறதுக்கு ஒருவருக்கும் விருப்பம் இல்லையே. நிக்கிற இடத்துல நின்று ஊழியம் செய்யறதுக்கு விருப்பம், அலைகிறதுக்கு ஒருவருக்கும் பெரிய விருப்பமே கிடையாது. ஆகையினால ஊழியத்தை கற்றுக்கொள்ளுங்க. நினைத்த உடனே எவரும் ஊழியர்களாக முடியாது, அதையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நினைத்த உடனே இந்த பாருங்க, இந்த பாருங்க, நான் ஒரு ஊழியக்காரனாக ஊழியம் செய்வதற்கு எத்தனை வருஷம், எத்தனை வருஷம் எனக்கு தெரியாத, முன்னுக்கு காலை வச்சிட்டு நிக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதா போதகரை இருமையா நான் செய்கிறேன் சொல்றதுக்கு எனக்கு தெரியாதா? 20 வருஷம் பின்னாலதான் இருக்கிறேன், பின்னாலதான் அலைகிறேன். எனக்கு முன்பாக, எனக்கு முன்பாக போதகர் என்னை நிறுத்தி வைத்து ஊழியங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பார், கேட்பதே கிடையாது. ஏன்? ஊழியக்காரனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எவனை எங்க நடத்தணும்னு சொல்லி. திமிராதீங்க, ஊழியத்தின் மேல ஆசை கொள்ளாதீங்க, அது உங்களை கன நாளைக்கு விட்டு வைக்காது. கத்தரை விட்டு நீங்கள் விலகுவீர்கள், தேவனை விட்டு விலகுவீர்கள், அதில் மாத்திரம் நீங்கள் பட்டுக்கொள்வீர்களேயானால் தேவனை நேசி ஒன்று முன்னே அசைக்க முடியாது. தேவனில் அன்பு கூறு ஒன்று முன்னே அசைக்க முடியாது, ஒன்று முன்னே அசைக்க முடியாது. இங்க என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம்.
நீங்க எல்லாம் எவ்வளவு கவனிக்கிறீங்களோ எனக்கு தெரியாதப்பா. அங்க ஒரு ஆராதனை செய்து அந்த செய்தி கொடுத்த பண்ணினாலே அடுத்த ஆராதனைக்கு அடுத்த செய்திக்குள்ளே கொஞ்சம் என்னுடைய தலையை போட்டேன். நின்று கொண்டிருந்த பொழுது போதவர் சொன்னார் போன்னு சொல்லி. நான் போதவருக்கு சொல்லல, 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா, நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி. இல்ல, அந்த ஊழியக்காரன் சொல்றாரு அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சொல்ல முடியாது, ஐயோ நான் ஒரு போதகர், நான் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்ல முடியாது. வழங்குறதா சொல்ல முடியாது. இந்த மனுஷன் சொன்னால் அதற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நான் சொன்னேன், ஒரு செய்தி ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், அடுத்த முறை நான் அதை குறித்து பேசுவேன் சொல்லி கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆகையினால இங்க பாத்தீங்கன்னா, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுதலை பார்க்கிறோம், சர்வாங்க தகன பலி. ஊழியம் நமக்கு முக்கியம். தேவ ஊழியக்காரன் சொல்வதை விட ஊழியம் நமக்கு முக்கியம். எல்லாம் தலையிலிருந்து வர வேண்டும், இல்லையோ நீ பிழையாக போகிறாய். வேதத்தில் அதான் ஆதாரங்கள். எல்லாம் தலையிலிருந்து வர வேண்டும், யாராயிருந்தாலும் சரி தலையிலிருந்து வர வேண்டும், இல்லையோ நிறுத்து உன் வேலையை. ஆகையினாலே அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது நமக்கு தேவையில்லையவா, நாங்க முன்னுக்கு ஊழியம் செய்ய போறோம். போதகரை கேட்கிறோமோ இல்லையா அடுத்த பிரச்சனை, நாங்க நிக்க போறோம். இந்த பலிவிடங்கள்ல எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லலாம், போதருக்கு தெரியாம செய்வது கிடையாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க, அவர் எனக்கு சொல்லுவார் அதை செய் என்று சொல்லி. நான் சொல்லுவேன், இதுக்கு பிறகு இது வைத்திருக்கிறது, இதுக்கு பிறகு இவர்கள் நிற்கிறார்கள், இதுக்கு பிறகு இது நிற்கிறது. பலிவிடத்தில் துணியாதிருப்போமாக, கண்ட மாதிரி பலிவிடத்தில் நின்று நடக்கக்கூடாது. ஆராதனை தொடங்கிவிட்டால் பேசாமல் இடத்திலிருந்து ஆராதனை செய்ய வேண்டும். பலி இன்றைக்கு எல்லாரும் காணிக்க செலுத்த ஓகே, பாட்டு பாட ஓகே, ஆனால் தேவனுக்கு கீழ்படிய முடியல. ஊழியம் செய்ய போறோம், ஊழியம் செய்ய போறோம். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க.
ஜனங்களோ, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான்.
ஆண்டவர் சொன்னார் சாமுவேலை குறித்து, அங்க இருக்கிற ஒன்றையும் கொன்றாரு, எல்லாம் தீட்டு, எல்லாம் தீட்டு, எல்லாம் தீட்டானது, அழிச்சு விட்டு வா. சவுல் என்ன செய்தார்? ஓகேன்னு தான் போனார். ஓகே ஓகே ஓகே. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருகிறது, நாங்க ஒரு சுவிசேஷ கூட்டம் பாஸ்டர் வச்சு செய்தா, அந்த கூட்டத்திலே பங்கு பெறுகிறவர்கள் கூட ஜபத்திலே இருப்பார்கள் தெரியுமா உங்களுக்கு? நான் இல்ல, நான் வேற சேர்ச்சிலே இந்த ஆக்களை கூட்டி கொண்டு வர்றேன் சொல்றதுக்கு. அவர் ஊழியத்துல அவர் கதவை திறக்க மாட்டார், ஆனா அவருக்கா வேண்டி ஊழியத்துக்கு போற நாவெல்லாம் என்ன செய்வேன்னு தெரியுமா? பாஸ்டருக்கா வேண்டி ஜபம் பண்ணுங்க, இரு எல்லாம் மூட்டு போடு, ஒவ்வொரு நாளும் போடு, ஜபம் போடு, வீடுகள்ல இருந்து நிக்கிற இடங்கள் போற இடங்கள் எல்லாம் ஜபம் போடு. உனக்கு இது தேவையா? புலம்புவோம் இருந்து அழுது அழுது ஜபம், ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆனா அவன் ஒரு சரம் முன்னுக்கு வரமாட்டான், எல்லாம் பின்னுக்கு நிப்பாங்க, கட்டசி வரைக்கும் நிப்பாங்க, தொட்டத்துல நிப்பாங்க, போதகர் வாண்டாலும் வரமாட்டான். ஜனங்களை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு உடனே அங்க பாத்தீங்க அவங்க எல்லாம் முழங்கால இருப்பாங்க. ஐயா ஒரு ஆத்மா போட்டுக்கும், ஐயோ அந்த ஆத்மா போட்டுக்கும், நான் அஞ்சு நாளா கஷ்டப்பட்டேன், ஆறு நாளா கஷ்டப்பட்டேன், ஐயோ அந்த மனுஷனுக்கு வருத்தம், அந்த மனுஷன் எழுமி நடக்கட்டுக்கும், எழுமி நடக்கட்டுக்கும், எழுமி நடக்கட்டுக்கும், அங்கேயோ மூளைக்கு இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. இன்றைக்கு ஊழியம் ஃபேஷன் மாறுகிறது. தொடர்ந்து வாசிங்க.
அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நுணத்தை பார்க்கலும் சுவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உண்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான்.
அப்பொழுது இப்ப பாத்தீங்கன்னா சாமுவேலும் சவுலும் கலைக்கிறாங்க, பேசுகிறாங்க. இங்க பாரு, நான் கொண்டு வந்தது, நான் செய்தது அதுக்குத்தான், நான் கொண்டு வந்தது பலியிடத்தான், நான் கொண்டு வந்தது அதுக்குத்தான், இதுக்குத்தான் சொன்ன வேதவசனம் என்ன சொல்லு தெரியுமா? ரெண்டதம் பண்ணுதல். ஊழியத்துக்கு என்று போனா கத்தரை நினைக்கணும், அவருடைய சிலுவை மரத்தை நிறுத்தணும், அதை நினைத்து ஊழியம் செய்ய வேண்டும். நம்ம வாயில வர்றது எல்லாத்தையும் கொட்டி கொண்டிருக்க கூடாது. பாசிங்க அந்த வசனத்தை திருப்பி.
ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும்
போறது ஊழியக்காரன் பேர்ல, போகிறது ஊழியக்காரன் பேர்ல, ஆனா ரெண்டதம் பண்ணுதல் அவபக்தி. நீ ரெண்டதம் பண்ணினா நீ ஊழியக்காரன் இல்லை என்று சொல்லி சொல்லுது வேதம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பேசுவதற்கே கிடையாது. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருப்பான் தெரியுமா? பேசாம இருப்பான், என்ன நடந்தாலும் பேசாம இருப்பான், தலை போனாலும் பேசாம இருப்பான், ரெண்டதம் பண்ண மாட்டான். இதுல வைத்து நான் பார்க்கலாம் ஊழியம் எப்படி என்று சொல்லி. நாம செய்கிறதை சரிப்படுத்தக்கூடாது, சரி அது சரி அது சரி. ரெண்டதம் பண்ணுதல் பிள்ளை சூன்யத்துக்கும் பாவத்திற்கு, முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கும் ஒப்பாக இருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணுதல், ஊழியத்துல முரட்டாட்டம் பண்ணாதீங்க, நல்லதோ கெட்டதோ கத்தர் பார்த்துக் கொள்வார். கீழ்ப்படிந்து போங்கள், உங்க கத்தர்களை ஆசீர்வதிப்பார். வளைந்து கொடுங்கள், நிமிர்ந்து நிற்பீர்கள், யாரும் அசைக்க முடியாது. எத்தனை வருஷமாக நானும் வந்து கொண்டே இருக்கிறேன், அவருக்கு பின்னால் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் சாய்ந்தது என்றதுக்கு ஒரு இடம் இருக்காது. சில வேளைகளிலே நமக்கு துக்கங்கள் உருவானது, கவலைகள் உருவானது, போதகரோடு கண்ணக்க நான் பேசியிருக்கிறேன், ஆனால் கத்தருடைய கிருபையில அவருக்கு பின்பாக வந்து கொண்டுதான் இருக்கிறேன். இது நம்ம திறமை கிடையாது, ஊழியம் செய்கிற திறமை கிடையாது. பாரு, எங்களுக்கு ஊழியம் செய்ய தெரியும் என்ற காட்டுறதுல ஒண்ணும் கிடையாது. கர்த்தருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற அந்த செய்தி நான் மறந்துவிட்டேன், கொடுக்கிறதுக்கு விரும்பினேன், மறந்துவிட்டேன். தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள், ஏற்ற காலத்திலே அவர் கொண்டு வருவார். அவர் கொண்டு வருவதற்கு 20 வருஷம் செல்லுமாப்பா, என்ன மாதிரி அதை தாங்க முடியாது, நிக்க மாட்டோம் நாங்க, செய்ய மாட்டோம். 20 வருஷம் செல்லுது, எப்படி இருக்கிறது அடங்கி? 20 வருஷத்துல நான் பென்ஷன் தானே எடுப்பேன். இன்னைக்கு பென்ஷன்ல இருக்கிற எத்தனையோ பேர் ஊழியம் செய்கிறார்கள், வல்லமையான ஊழியம் செய்கிறார்கள். வயது முதிர்ந்தவர்கள் வல்லமையான ஊழியம் செய்கிறார்கள், எங்களை விட மகிமையான ஊழியம் செய்கிறார்கள். வயது சென்றவர்கள் ஏன் தெரியுமா? அவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள். ஜபம் இல்லாமல் ஊழியம் செய்யாதிருங்க. உங்களுக்கு தெரியுமா, பாஸ்டரோட ஊழியத்துக்குள்ள இருக்கிற பொழுது இத்தாலி தேசத்துக்கு ஊழியத்துக்கு போவோம். ஊழியத்து காரணத்தை அன்றி அந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியே போக கூடாது. நீ போனது ஊழியத்திற்கு, கேளுங்க அவர் இருக்கிறார் அவர் இல்லையோ, இன்னும் மாக்களை நான் கூட்டிட்டே வரேன், என்னோட சேர்ந்து நின்று ஊழியம் செய்தார்கள், இங்க யாரும் இருக்கிறார்களோ எனக்கு தெரியல. ஊழியத்துக்கு போனா ஊழியம் செய், திரும்ப வீட்டுக்கு. ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. இத்தாலியில எவ்வளவு இடம் இருக்கு தெரியுமா பாக்கிறதுக்கு? நான் எத்தனை தடவை இத்தாலிக்கு போயிருக்கேன்னு சொல்லி போற இடத்துல கேளுங்க. ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போ, கூட்டி கொண்டு போக அவன் வந்தாலும் இவங்க விட மாட்டாங்க. வந்தது ஊழியத்துக்கு அதை செய்துட்டு வீட்டை போய் சேருங்க, கேளுங்க. அவர் தான் முன்னுக்கு இருக்கிறார். ஜெப கூட்டத்துக்கு போ, திருப்பி வா. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. 3 தடவை அங்கே, 3 தடவை நமக்கு சாப்பாடு ஒழுங்கா தரமாட்டாங்க. பானில எத்தனையோ நாட்கள் கழிந்து இருக்கிறது. இன்னைக்கு ஊழியம் என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது ஊழியம்? பானிலே ஊழியம் நடந்தது. இந்த ஐரோப்பா தேசத்துல நமக்கு அது தேவையா? இருக்கிறார் பாஸ்டர், கேளுங்க. இல்லையோ நான் இன்னும் இருக்கிறவர்கள் இத்தாலியில என்னோட சேர்ந்து ஊழியம் செய்தவர்களுக்கு டெலிபோன் நம்பர் தரேன், கேளுங்க. அடிச்சுக்காதீங்க, வீட்டை விட்டு வெளியே போகப்படாது. நீங்க வந்தது ஊழியத்திற்கு, ஜபம் பண்ணி நேரம் இருந்தா வீட்டுக்கு இருந்து ஜபம் பண்ணி வெளியே போகப்படாது. நான் மாத்திரம் இல்லப்பா, என்னோட வர்ற எல்லாரும் அதே கதிதான். ஆராதனைக்கு போ, ஆராதி கத்தரை மகிமைப்படுத்து, ஜனங்களை கத்தருக்குள்ள நடத்தி வீட்டை போ. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா? நீ வந்தது ஊழியத்துக்கு என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை சும்மா அலக்கழிக்க கூடாது. வச்சு போனா வேலையை முடிக்கணும், திரும்பி வர வேண்டும். போதகர் முதல் தடவைகள் 2 தடவை ஊழியத்துக்கு போகிற பொழுது அவருடைய சொந்தத்தை போய் சந்திக்கவில்லை. இலங்கை தேசத்துக்கு போனது அவர் போய் சொந்தத்தை சந்திக்கவில்லை, திரும்பி வந்து விட்டார். அப்ப நான் தான் போய் கேட்டேன், பாஸ்டர் இவ்வளவு தூரம் போனீங்க, 2 நாள் கூட டிக்கெட் போற. இல்லை இல்லை இல்லை, இதுக்கு பேர் ஊழியம். நாங்களாக அவரை கட்டாயப்படுத்தி செயல்படுத்தினால் அவர் அதை கொண்டு செய்ய முடியாது. ஆனால் அவராக முடிவெடுத்தது என்ன தெரியுமா? சொந்த மந்தத்தை நான் பார்க்கல, போகல. வேணும்னுச்சுன்னா ஒரு நாள் அரை நேரம் தரலாம், வந்து பாருங்க. இவங்க போறது இல்ல, நீங்க வேண்டாம் வந்து பாருங்க. என்னையா உறவு? ஊழியம் வந்து சொல்லி போனால் அதை செய்து விட்டு வீடு திரும்புங்க, வேற வேலை செய்யாதிருங்க. அப்படி வந்துச்சுனா நீங்கள் வேற காரியத்துக்கு போறதுன்னு சொல்லி போங்க. அதை நாம் யாரும் கேட்க போறது கிடையாது. பிறந்து வாசிங்க, அதே வசனத்தை திருப்பி வாசிங்க.
ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கு.
அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொள்றாங்க. யாரு? சவுலும் சாமுவேலும் பேசுறாங்க. அங்க என்ன? ரெண்டதான் பண்ணாதீங்க, ரெண்டதான் பண்ணாதீங்க. என்ன சவுலே, நான் உன்னோட பேசுறேப்பா, நீ ரெண்டதான் பண்ணாத. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்படியல்ல, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்படியல்ல. இப்ப அதை நியாயப்படுத்த வந்திருக்கிறியே, சரிபுலி வந்து கதைக்க வந்திருக்கிறியே. தொடர்ந்து வாசிங்க.
ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது
சொன்னாரு, சவுல பாத்து பாரு, நீ ராஜாவா இராதபடிக்கு அவர் உன்னை தள்ளினார். ஹலலுயா, ஹலலுயா. கர்த்தருக்குள்ளே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கேளுங்க. நான் இன்றைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன். என்னுடைய ஊழியத்திலே தேவன் முடிவெடுப்பதற்கு கண நேரம் செல்லாது. என் ஊழியத்தை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு இங்கு ஒன்றும் கிடையாது. என் ஊழியத்தை குறித்து தேவன் முடிவெடுப்பதற்கு கண நேரம் செல்லாது. அதை நன்று விளங்கிக் கொள்ளுங்க. விளங்குறதா? இந்த ஊழியம் என்பது என்னுடைய சொத்து கிடையாது. இந்த ஊழியம் என்பது ஏதோ நான் ஏதோ சம்பாதித்ததுண்டு கிடையாது. கர்த்தர் இன்றைக்கு நினைச்சாலும் நான் சரி. அது என்ன காரணம், எந்த காரணம், ஏது காரணம் எல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் தேவனுக்கு கிடையாது. விளங்குறதா? என்னை இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து விலக்கு வந்து தேவன் நினைத்தால் நினைச்சதுதான். அதை பாஸ்டர் நினைத்தாலும் தடுக்க முடியாது. ஐயோ ஆண்டவரே, இவன் இத்த காலமே என்னோட வந்தவன், பரவாயில்ல விடுங்க ஆண்டவரே, அடுத்த முறை உங்களுக்கு தெரியுமா, மீரியாம் உடைய காரியத்திலே மோசே பறந்து பேசுகிறார், கத்தரோடு பறந்து பேசுகிறார். ஆண்டவர் விட்டாரா? ஆண்டவர் விட்டாரா? மோசே தானே விட்டாரா? அதே ஆண்டவர் இஸ்ரவேலர் அவருக்கு விரோதமா எழுப்பின பொழுது என்ன சொன்னான்? என் பேரை ஜீவ புஸ்தத்திலிருந்து கிறுக்கி போடுவோம் சொன்ன உடனே அந்த ஜனங்களை அழிக்காம விட்டார். ஏன் இதிலே மாத்திர மாறவில்லை? ஏன் மாறவில்லை? மாறி இருக்கலாமே ஆண்டவர். இந்த பாருங்க, நாங்க சத்தமா பேசுறோம், வைராக்கியமா பேசுறோம். கத்தர் எங்களை நிறுத்துவதற்கு செகண்ட் கணக்கு போதும். அதை மாத்திரம் நன்றி இருதத்திலே வைத்திருங்க. ஏதோ நாங்க ஏதோ ஒரு பலத்திலே நின்று இங்க பேசவில்லை. கத்தருடைய கிருபி ஒன்றுதான், அது இல்லை என்று சொல்லிச்சுன்னா நாங்கள் சரி. 20 வருஷம், இன்னும் எத்தனை வருஷம் முடிச்சுனாலும் நாங்கள் ரெடி, வெயிட் பண்ண. கத்தர் எங்களை நடத்திட்டு வழங்குறதா? இலங்கை தேசத்தில் ஊழியங்கள் நடக்கிறது. எத்தனை வருஷத்திலே பாஸ்டர்ட்டு நான் போய் ஒரு வார்த்தை கேட்டுனா கேளுங்க, பாஸ்டர் நான் வரவா, நானும் அங்க வந்து முன்னுக்கு நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறேன், நானும் அங்கே முன்னுக்கு நின்று செய்ய விரும்புகிறேன், என்னை கொண்டு போங்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை கேட்டுனா? இல்லை, நேரமும் காலமும் கத்தரால் கொடுக்கப்படும். அப்பொழுது வந்தா சரி, இல்லையோ அது இல்லாமல் வழங்குறதா? ஆனால் ஒன்றில் மாத்திரம் வைராக்கியமாய் நின்றேன், என்ன தெரியுமா? போதகர் இல்லாத நேரத்திலே ஆராதனை சரியாக நடத்தப்பட வேண்டும், சரியாக நடத்தப்பட வேண்டும். அவர் இல்லை என்றதுனாலே ஏதோ நாம எங்களுக்கு நினைச்சதை செய்யணும் என்ற மாதிரி ஒரு எண்ணமோ ஒரு இயக்கமோ என் உள்ளத்தில் கிடையாது. நான் போதகருக்கு வந்தவுடனே சொன்னேன், பாஸ்டர் இப்படி இப்படித்தான் எல்லாம் அப்படியே இருக்கிறது, இந்தாங்க வழங்குறதா? ஊழியம் என்பது ஒன்றினும் இல்லை, என்றனிதும் இல்லை. கர்த்தர் நினைத்தால் தலகரணமாக்கி விடுவார். ஆகையினால இங்க பாத்தீங்கன்னா ரெண்டதம் பண்ணுதல் பில்லிசூனியத்துக்கு சரியப்பா. அடுத்த வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க.
அப்பொழுது சவுல்
புறக்கணித்து, அதாவது ராஜாவாக இராமல் புறக்கணித்து விட்டார். ஏன்? அவன் ராஜாவா? இஸ்ரவேலின் முதலாவது ராஜா, ஆண்டவர் ஜனங்களின் விருப்பத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட முதலாவது ராஜா, சமஸ்த இஸ்ரவேலரையும் ஆண்ட முதலாவது ராஜா. அந்த ராஜாவை பார்த்து ஆறு சொன்னது? சாமுவேல் வந்து சொல்லுறாரு, உன்னை ராஜாவாக இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் தள்ளிவிட்டாராம், போயிட்டு வா. எவ்வளவு தைரியம் அந்த ஊழியக்காரனுக்கு தேவை. ஒரு ராஜாவை பார்த்து நீ ராஜாவில் என்று சொல்வதற்கு அந்த ஊழியக்காரனுக்கு எவ்வளவு தைரியம் தேவை. அவன் ஒரு தீர்க்கதரிசி, அதனால அந்த தைரியம் இருந்தது. அவன் செயல்பட்டான், அவன் செய்தான், அதை யாராலும் அசைக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி அவன் வாய், தேவனுடைய வாய் போறான், சொல்றான், தள்ளினார் ஆண்டவர். நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியவில்லை, நான் சொன்ன வார்த்தைக்கும் கீழ்படியவில்லை. ஐயா, தேவ ஊழியர்களுக்கு சொல்றதுக்கு கீழ்படிங்க, 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 கீழ்படிங்க. உண்ட பாதி வாழ்க்கையை பாதிச்சாலும் கீழ்படி, கீழ்படி, கீழ்படி. நான் பலதை வீட்டில இருந்து யோசிப்பேன், இப்படி அவர் அதுக்கு கடைசி முடிவு எப்படி இருக்குன்னு தெரியுமா? வேணாம், இப்படியே நாம போவோம், இப்படியே நாங்க ஓடுவோம், ஏதோ கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் அல்லவா. ஹல்லேலூயா. ஆகை நாளை அடுத்த வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதனாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான்.
அத்தை வாசிங்க, நல்ல வசனம் வாசிங்க.
சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார்.
இதுல மேல சவுல் ஒரு காரியத்தை சொன்ன தெரியுமா, உம் வார்த்தையும் புறக்கணித்தேன், ஆண்டவருடைய வார்த்தையும் புறக்கணித்தேன். ரெண்டு வார்த்தையும் ஒன்றுதான், விளங்குதா? ரெண்டு வார்த்தையும் ஒன்றுதான். இங்க தேடாதீங்க சாமுவேல் என்ன வார்த்தை சொன்னான்னு சொல்லி. கர்த்தர் எதை சொன்னாரோ அதைத்தான் சாமுவேல் சொன்னார். உன் ஊழியக்காரன் உனக்கு சொல்றதுக்கு கீழ்ப்படி, அதுதான் தேவனுடைய வார்த்தை. அங்கிருந்தான் புறப்பட்டு வருகிறது, வேற ஒரு இடத்திலிருந்து வரவில்லை. அதை செயல்படுத்தி, அதை செய்து முடி. சாமுவேல் சொன்ன, நான் வரப்போறது இல்லை. அவன் சொல்ற, என்ன மன்னியும், நான் பாவம் செய்துட்டேன், கீழ்ப்படியாமை பாவம். சவுல் ராஜா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார், என்ன தெரியுமா, என்னை மன்னியும், என்னை மன்னியும். ஏவா, நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி இல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படி இல்ல. ரெண்டு வார்த்தையும் ஒன்றுதான், ரெண்டும் புறம்பு புறமான வார்த்தைகள் கிடையாது. இன்றைக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, நாம பிரசங்கிக்கிற வார்த்தை உண்டு, தேவன் சொல்லுகிற வார்த்தை இன்னும் உண்டு என்ற அறிவிலே ஒரு சிலர் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வளர்ச்சி இன்றியோடு நிறுத்தப்படுவதாக. கீழ்ப்படிவதனால் உன் சந்ததி உள்ளாக எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ கீழ்ப்படியாவிட்டால் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்பதை இந்த நாளில் மறந்து விடாதே, மறந்து விடாதே. நீங்க பக்திமான்களை போல கேட்கிறீர்கள், எனக்கு சந்தோஷம். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்துங்க. நீங்கள் நல்ல பயத்தோடு கேட்கிறீர்கள், நல்லது, ஆனால் அதை உங்கள் வாழ்விலே செயல்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே தயவு செய்து கர்த்தருக்குள்ளே உங்கள் ஊழியக்காரர்களை தூக்கப்படுத்தாமல் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க. தயவு செய்து, இன்னும் எத்தனை வருஷம் ஓட இருக்கோ எங்களுக்கு தெரியாது, அவருக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கோ எங்களுக்கு தெரியாது. தூக்கப்படுத்தாதீங்க. எல்லாரும் ஊழியத்துக்கு அவருக்கு உதவி செய்யுங்க. போற இடத்துல வர்ற இடத்துல விராண்டி கொண்டு நிக்காதீங்க. மோசேக்கு ரெண்டு ஊழியக்காரர்கள் பக்கத்துல இருந்து கிடையாது. அவருக்கும் முன்ன மாதிரி என்ன மாதிரி இருதயம், அவருக்கும் கவலை உண்டு, அவருக்கும் கண்ணீர் வரும், அவருக்கும் வேதனை உண்டு, அவருக்கும் பிரச்சனைகளை தாங்க முடியாத நேரங்கள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. ஆகையினாலே தயவு செய்து கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. தேவன் சமத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க ஊழியம் நான் என் கலங்கனும், அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்கு ஆய் ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்துக்கும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை நடத்துவீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.